ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சுந்தரேச பெருமானின் வலப்புறம் அமைந்துள்ளது அங்கையர்க்க நம்பிக்கையாகிய மீனாட்சி தேவியினுடைய திருச்சன்னதி. இது ஒற்றாமரை குளத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளது. ஒற்றாமரை கரையில் விபூதி விநாயகரையும் சித்தி விநாயகரையும் தொழுதபடி நாம் அம்மையின் சன்னதியை அடைகின்றோம். இரு கரத்தினர்களாகி அருளே வடிவமாக வேண்டுபவர்க்கு வேண்டியன எல்லாவற்றையும் வழங்கும் வள்ளலாக இந்த பெருமாட்டி காட்சியளிக்கின்றாள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இஷ்ட தேவதையாகவும் விளங்குகின்ற இந்த அம்பிகை சக்தி பீடங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றாள். உலகத்து உயிர்களையெல்லாம் தன்னுடைய திருக்கண் நோக்கினாலேயே காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகை இவள். இந்த திருச்சன்னதி வலம் வரும்பொழுது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலிருந்து சில காட்சிகளை அற்புதமாக சுவற்றில் செதுக்கியுள்ளார்கள். குமரகோபுர சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடும்பொழுது மீனாட்சி தேவியானவள் சிறு பெண் வடிவத்தில் வந்து அவருக்கு முத்துமாலையை பரிசாக அளித்தாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த அம்பிகை மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை என்பவளுக்கும் மகவாக வேள்வி குண்டத்தில் எழுந்தவள். வேதங்களும் தேவதுந்துபிகளும் முழங்க மதுரை மாநகரத்தினர் மகிழ்ச்சி பொங்க மூவேந்தருள் பாண்டியரே சிறந்த பெருமை பெற்றவர்கள் என்ற பெயர் வரும்படியாக அக்னிதேவன் செய்த பலனாக அந்த வெள்ளிக்குண்டத்திலிருந்து ஒளிவிடக்கூடிய முத்து மாலைகளால் சுற்றப்பெற்ற சிறு கொண்டை அணிந்தவளாக அம்பிகை தோன்றிய ஒளிநாள் என்று திருவிளையாட புராணம் இந்த மீனாட்சி தேவியானவள் தடாதகை பிராட்டியாக அவதாரம் செய்ததை வர்ணிக்கின்றது. எல்லோருக்கும் இகத்தையும் பரத்தையும் அளிக்கக்கூடிய அம்பிகை இவ்வாறு பெண் குழந்தையாக தோற்றமளித்தாள் என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றது இந்த திருவிளையாடற் புராணம். ஒரு பெண் பிள்ளை ஆனால் அறம் தழு நெறி நின்றோர்க்கு இக போகம் வீடு அளிக்கும் அம்மை அம்மா என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார். அப்படி உமாதேவியார் திருமகளாக வந்து தோன்றுவதற்கு மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் எவ்வளவு தவம் செய்தார்களோ நாம் அறியோம். அப்படிப்பட்ட ஒரு தடாதகை பிராட்டியாக தோன்றியருளிய உமாதேவியானவள் மலையத்வஜன் மறைந்த பிறகு ஆட்சியை தானே மேற்கொண்டு பின்னர் கன்னிநாடு என்ற பெயரை பாண்டி நாடு பெற்றவுடன் திக்விஜயமாக புறப்பட்டு பல மன்னர்களையும் வென்று இறுதியில் கைலாயமலையை அடைந்து கைலை நாயகனாகிய சிவபெருமான் வெளிவந்தவுடன் நாணம் ஏற்பட நின்றாள். தனது மணாளன் இவனே என்று தெளிந்தாள். பெருமானும் சோமவாரத்தில் மதுரை மாநகரத்தில் வந்து நான்மறை வழியாகவே உன்னை மனம் செய்வோம் என்று மதுரைக்கு கடாதகையாரை திரும்ப அனுப்பினான். இறைவனும் அந்த நன்னாளில் தடாதகையை கரம்பற்றி வேப்பமாலை அணிந்தவனாக சோமசுந்தர பாண்டியனாக ஆட்சியை மேற்கொண்டான் என்று இந்த தலபுராணம் வர்ணிக்கின்றது. அப்படிப்பட்ட தேவ தம்பதிகள் ஆட்சி புரிந்த இந்த மதுராபுரி பல்வேறு சிறப்புகளை உடையது. இந்த அம்பிகையோடு அருள் வழங்கக்கூடிய பெருமானை ஞானசம்பந்தர் ஒரு சேர ஒரே வரியில் துதிக்கும் அழகு அலாதியானது. அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாய் ஆவதும் இது என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில்தான் நெல்வேலி வென்ற நெடுமாற பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் சமண் சமயம் ஓங்கி சைவ சமயம் குன்றிய போது அப்பாண்டியனின் மனைவியாகிய மங்கையர்க்கரசியார் வளவர்கோன் பாவையானவள் இந்த நாட்டை மீண்டும் திருத்துவதற்கு உரியவர் ஞானசம்பந்த பெருமானே என்று தெரிந்தவளாக தனது மந்திரியான குலச்சிறை நாயனாரை வேதாரண்யத்தில் தங்கியிருந்த ஞானசம்பந்த பெருமானிடத்து தூது விடுத்து மதுரைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள். அதனை ஏற்ற ஞானசம்பந்த பெருமான் தெய்வீக தோழியை விளம்பியவராக மதுரையை அடைந்து இசைப்பாடி பணிந்து அடியார்கள் இதுதான் திருவாலவாய் என்று காட்டும்பொழுது அப்பொழுது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பணிக்கூடிய அளவாய் இதுதான் என்று திருப்பதிகம் பாடி அருளினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பறவைய பொங்கழல் உருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருள வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கள்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே இவ்வாறு குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் வழிபடும் ஆலவா இது என்று பாடியவராக திருக்கோயிலை அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். ஆலவா எண்ணலை ஆறாத அன்போடு வழிபட்டு நெய்யெல்லாம் புலகம் ஏற்பட கண்ணீர் வார திருமுன் நின்று நீல மாமுடற்று அலவாயிலான் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே ஞாலம் ஏழுமாம் அளவாயிலார் சீலமே சொல்லீர் காலன்பிடவே. இவ்வாறு திரு இருக்கு குரலில் இசைத்தார் அந்த பெருமான் புகழை. பிறகு குலச்சரியார் விண்ணப்பித்தபடி அங்கு ஓர் திருமணத்தில் தங்கியிருந்தார். அந்த மடத்தில் ஞானசம்பந்தர் வந்தவுடன் பொறாமை கொண்ட சமணர்கள் அவருக்கு தீங்கி விளைவிக்க எண்ணியவராக அந்த மடத்தில் தீ வைத்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் இந்த தீயானது பாண்டியனை மெதுவாக பற்றட்டும் என்று ஒரு திருப்பதிகம் பாடியுள்ளார். செய்ய நே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யன்னை பொய்யராமர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே இவ்வாறு கூறியவுடன் அந்த தீயானது பாண்டியனை மெல்ல பற்றிற்று என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அந்த கணமே பாண்டியனுக்கு விப்பு நோய் நேரிட்டது. உடல் முழுவதும் பற்றியும் எரியும்படி ஒரு வேதனை. அப்பொழுது அதனை யார் தீர்ப்பார்கள் என்று கேட்கும்பொழுது சமணர்கள் மயிர்பீரியால் விசிறினார்களாம். அதனால் அந்த வேதனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அப்போது திருஞான சம்பந்த பிள்ளையார் அங்கு எழுந்தருளி கடைக்கண் நோக்கம் செய்தவுடன் சற்று அவனுக்கு அந்த துன்பம் குறைந்த மாதிரி இருந்தது. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மடைப்பள்ளி சாம்பரை எடுத்து வரச் செய்து அந்த வெப்பு நோயை நீங்கும்படியாக திருநீற்று பதிகத்தை பாடி அருளி செய்தார்கள். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே பதிகத்தை முழுவதுமாக பாடி நிறைவித்தவுடன் அந்த நோய் முற்றிலும் நீங்கியது. சமணர்கள் இதனால் அழுக்காறு அடைந்தவர்களாக பாண்டியனை பார்த்து, இதில் நாங்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக எதுவும் இல்லை, ஆகவே எங்களோடு வாதுக்கு வரும்படியாக இந்த சிறுவனை கட்டளையிடுவீர்களாக என்று கூறினார்கள். அதற்கு அஞ்சாத ஞானசம்பந்த பெருமான் அந்த சமணர்களிடம் வாது செய்ய வேண்டி இறைவனுடைய உத்தரவை வேண்டி நின்றார். வேதவேள்வியை நிந்தனை செய்தூழல் ஆதம் இல்லி அமனோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடல் நாய பரமனே ஞானம் நின் புகழே வேண்டும் ஆலவாயில் உறையும் எம்மாதியே. இவ்வுலகம் நின் புகழை மட்டும் வேண்டி நிற்கின்றது, ஆகவே அருள் செய்வாயாக என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பாண்டியனுடைய சபையை அடைகின்றார் ஞானசம்பந்த பெருமான். சமணர்கள் முன் காயிப்பள்ளியார் நிற்கும்பொழுது அதைக் கண்டு மங்கையர்க்கரசியார் அஞ்சினார். சமணர்கள் ஏதாவது கேடு விளைவித்து விடுவார்களோ, பாண்டிய நன்னாட்டுக்கே அந்த பழி வந்துவிடுமே என்று அஞ்சினாளாம். அப்பொழுது அதனை கண்ட ஞானசம்பந்தர், பாலன் என்று நீ என்னை கருதி அஞ்ச வேண்டாம், இச்சமணர்களுக்கு நான் எளியவன் அல்லேன் என்று அக்கணமே ஒரு திருப்பதிகம் பாடி அருளினார். மணி நேர் வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பால் நல்வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவைதிடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர், ஈனர்களியே நல்லேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இவ்வாறு பாடியவுடன் சமணர்கள் ஞானசம்பந்தரை புனல்வாதம் அனல்வாதம் ஆகிய இரண்டு வாதங்களும் செய்யுமாறு அழைத்தார்கள். திருநள்ளாற்று பதிகத்தை சுவடியில் இருந்ததை அனலிட்டவுடன் அது வேகாமல் பச்சையாக இருந்தது, அதனை பச்சை பதிகம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் சமணர்கள் இட்ட ஓலைகள் கருகி போயின. இவ்வாறு அனல்வாதத்தில் தோற்றவுடன் புனல்வாதம் செய்ய அழைத்தார்கள். அவர்கள் சமய நூல்கள் யாவும் வைகை ஆற்றில் அடித்து கொண்டு போய்விட்டன. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுக பாசுரம் அதனை எதிர்த்து நீந்தி சென்றது. அதனை எடுத்து வரும்படியாக எண்ணத்துடன் குலச்சிறை நாயனார் அதனைத் தொடர்ந்து திரு ஏடகம் என்ற இடத்தில் அந்த பதிகத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார் என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அந்த திருப்பாசுரத்தின் பெருமையை சேர்க்கிழார் பெருமான் விளக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தை தந்தருளுகின்றார். அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற பதிகம் இத்திருப்பதிகம். வாழ்க அந்தனர் வானவர் ஆதினம், வீழ்க தன் புரல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லா மரன் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சமணர்கள் தோற்று புறம் கொடுத்து ஓடினார்கள். சைவத்தை மீண்டும் நிலைநாட்டிய ஞானசம்பந்த பெருமான் இந்த புகழியாவும் ஆலவாய அண்ணலுக்கே உரியது என்று கசிந்து உருகி ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய கைகள் தலைமீது ஏற வேத முதல்வரை பணிந்து, ஐயனே அடியேனே அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே என்று வீடல் ஆலவாய் என்ற ஒரு திருப்பதிகத்தை அந்த பெருமானுடைய சன்னதியில் விண்ணப்பித்தார்கள். இந்த பதிகம் நித்திய பாராயணத்துக்காக சொல்லப்படுவது அவ்வகையில் உயர்ந்த ஒரு ஒரு திருப்பதிகமாதலால் இதனை நாமும் ஆலவாய அண்ணல் அருள் வேண்டி விண்ணப்பித்து அந்த பெருமானுடைய அருளை வேண்டுகின்றோம். விடல் அளவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடல் அளவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடல் அளவாயிலாய் கபாலி நூல்கடிமதில் கூடல் ஆலவாயிலாய் குழாயது என்ன கொள்கையே பட்டி சீந்தால் உலாள் பாவையாள் ஓர் பாகமா ஒட்டி சீந்தது அன்றியும் உச்சியாள் உறுத்தியா குட்டி சீந்தாடலாய் கூடல் ஆலவாயிலாய் எட்டி சீந்த மூர்த்தியாய் இருந்தவார் இது என்னையே குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் அளவாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இளங்கு ஜோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்று இவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பது என் முகமனேயே முதிரும் நீ சடை முடி முதல்வன் நீ முழங்கழல் அதிரவீசி ஆடுவாய் அழகன் நீ புயங்கன் நீ மதுரன் நீ மணாளன் நீ மதுரையான வாயிலாய் சதுரன் நீ சதுர்முகன் கபாலம் ஏந்தும் சம்புவே கோலம்மாயின் முதல் கூடலால வாயிலாய் பாலனாய தொண்டு செய்து பண்டும் இன்றும் உன்னையே நீலமாய கண்டனே என்ன என்று நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வது இல்லை தேவரே பொன் தயங்கு இலங்கு ஒளி நலங்குளிர்ந்த புஞ்சடை பின் தயங்க ஆடுவாய் திங்க பிறப்பு இல்லே கொன்றையும் முடியினாய் கூடல் ஆலவாயிலாய் நீ தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே ஆதியந்தம்மாயினாய் ஆலவாயில் அண்ணலேயே ஜோதியந்தமாயினாய் ஜோதி உள்வோர் ஜோதியாய் கீதம் வந்தவாய் மையால் கிளர் தருக்கினார்க்கு அல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்து உரைக்கல் ஆகுமே கரையிலங்கு கண்டனே கருத்து இல்லா கருங்கடல் துறை இலங்கை மன்னனை தோல் அடர ஊன்றினாய் மறையிலங்கு பாடலாய் மதுரை ஆலவாயிலாய் நிறையிலங்கு நெஞ்சினால் நினைப்பதே ஏ நியமமே தாவண விடையினாய் தலைமையாக நாள்தோறும் கோவண உடையினாய் கூடல் அளவாயிலாய் தீவண்ணும் மலர் மீசை திசைமுகனும் மாலும் நின்துவனும் வழக்கிலா துளக்கம் எய்துவார்களே தேற்றம் இல் வினைத்துழில் தேரரும் சமணரும் போற்றி இசைத்து நின் கழல் புகழ்ந்து புண்ணியம் கொள்ளார் கூற்று உதைத்த தாடினாய் கூடல் அளவாயிலாய் நார்திசைக்கும் மூர்த்தியாகி நின்றது என்ன நன்மையே போய நீர் வளம் கொள்ளும் பொறுப்புணல் புகலியான் பாய கேள்வி ஞானசம் பந்தன் நல்ல பண்பினால் ஆய சொல்லின் மாலை கொண்டு அளவாயில் அண்ணலை தீய தீரையண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே சைவத்தை நிலைநிறுத்திய ஞானசம்பந்த பெருமான் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் நின்றசீர் நெடுமாற நாயனாரும் வணங்கி ஏத்த பன்னாள் மதுரையும்பதியில் தங்கியிருந்து அவர்களுடன் பாண்டிப்பதிகள் பிறவற்றையும் தரிசித்துவிட்டு பிறகு சோழ நாட்டிற்கு சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. மாணிக்கவாசகருக்காக வைகை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு அதனை யாரும் அடைக்க முடியாத பொழுது சோமசுந்தர் கடவுளே ஒரு பணியாளாக சென்று வந்தி என்ற கிழவிக்காக அவ்வேலையை செய்யச் சென்றான். அவள் தந்த பிட்டை அமுதமாக கொண்டு திருவிளையாடல் புரிந்தான். பாண்டியன் அங்கு வந்தபொழுது இவ்வேலையால் அவனுக்கிட்ட வேலையை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தனது பொத்திரம்பால் அடிக்க அந்த அடி ஈரேழு உலகங்களிலும் எல்லா உயிர்கள் மீதும் பட்டது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட புஞ்சுமந்த பொன்மேனியே உடையவன் இந்த பெருமான். அவனை தனக்கு அருள் செய்த ஒரு கருணை எண்ணி எண்ணி நைந்து உருகுகின்றார் மாணிக்கவாசகர். பல் சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துரையான் வெண் சுமந்த கீர்த்தி மண்டலத்து ஈசல் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புல் சுமந்த பொன்மேனி பாடுதும் கான் அம்மானாய் சுமந்த பொன்மேனி பாடுதும் கள் அம்மனாய் கைகளும் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் நீயெல்லாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அடியனேனை அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே என்று வீடல்லாலவாய் விளம்பலுற்ற
No.